நான் இப்போது எனது சத்சங்கத்தை எங்களுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தென்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூருடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகசியர் கிரிய பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமகோம். இன்றைய சத்சங்கத்தினை வந்த ஒரு கேள்வியுடன் இந்த முறை தொடங்குகின்றேன். இரண்டாவது கேள்வியும் வந்திருக்கின்றது. இப்போது இரண்டு நிமிடங்களுக்கு முதலாவது கேள்வி எங்களுடைய நற்சிந்தனைகள் இப்போது நன்றாக போய்கொண்டிருக்கின்றது. பாபாஜியின் மூன்றாவது அத்தியாயமான பாபாஜியின் தெய்வீய குரலின் மூன்றாவது அத்தியாயமான மரணத்தின் மரணத்திலிருந்து அதில் பல பேர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். பல பேர்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும் விடயத்தை நன்றாக கூர்ந்து அவதானிக்கிற பக்குவ நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் முக்கியமாக இந்த 48 நாள் மண்டல சாதனையில் அவர்கள் இருக்கும்போது எங்களுடைய சாதகர்களில் பெரும்பாலானோர் அந்த சாதனையில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த தெய்வீய பாபாஜியின் தெய்வீய குரல் புத்தகத்தில் ரெண்டு பக்கம் படிக்க வேண்டும் என்ற பயிற்சியினை இந்த 48 நாட்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது அந்த பயிற்சியினை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது நற்சிந்தனையில் வரும் பாபாஜியின் பக்கங்களை அவர்கள் கூர்ந்து கவனிக்கும் போது அவர்களுக்கு அவர்களுடைய மனதில் கேள்வி பிறக்கின்றது. அதுவும் பாபாஜியின் சித்தம்தான். அந்த தொடர்ச்சியான பயிற்சியை அவர்கள் 48 நாட்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்காவிட்டால் அவர்கள் அந்த நிலைக்கு வந்திருப்பது மிகவும் கடினம். அதிலிருந்து என்ன விளங்குகின்றது என்றால் உங்களுடைய பயிற்சி தான் உங்களுக்கு முக்கியம். உங்களுடைய பயிற்சி தான் உங்களுடைய ஆன்மீக பாதையில் இட்டு செல்லும். உங்களுடைய பயிற்சி தான் உங்களுடைய ஆன்மீகத்தை கூட்டும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பதை ஒவ்வொருவரும் மெதுவாக அறிய தொடங்கியிருக்கின்றீர்கள். அதனால் தான் என்னவோ தெரியாது நான் சொல்லும் நற்சிந்தனைகளை பற்றி சொன்னவுடன் கேள்வி வருகின்றது. அதை பற்றி கூட விளக்கம் தாங்குவையா என்று. ஆகவே அது எல்லோருக்கும் உதவுவது மாத்திரமல்ல அவர்களுடைய முன்னேற்ற படிகளை ஓரளவு எனக்கு விளங்கப்படுத்துகின்றது. அதன் பிரகாரம் அவர்கள் கேட்ட ரெண்டு பக்கத்திற்குரிய விளக்கத்தை இன்று தரவிருக்கின்றேன். இன்றைய சத்சங்கத்தில் முதலாவதாக பாபாஜியின் இதயம் பிரபஞ்ச இதயமாக கூறப்படுகின்றது. பாபாஜியின் தெய்வீய குரலில் அதில் ஒரு அதிசயமும் இல்லை. பாபாஜி என்றால் பிரபஞ்சம், பிரபஞ்சம் என்றால் பாபாஜி. அவருக்கு அழிவில்லை, அதிலும் ஒரு விளக்கமும் தேவையில்லை. பாபாஜி மரணத்தின் மரணம், அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழும் சத்குரு மகான், ஞானியரின் ஞானி. அதிலேயும் ஒரு விதமான உதவும் இல்லை. ஞானியருக்கெல்லோம் ஞானியாக இருக்கும் நிலையில் அவர் இருக்கின்றார், அதாவது அவருடைய உயரிய நிலையான சொரூப சமாதி நிலையில். அவர் உலகத்தில் வெகு தூரத்தில் உள்ள இடத்திற்கு தம் செய்தியை அனுப்ப முயல்கின்றார். அவர் தன்னுடைய சக்தி மூலம் தன்னுடைய ஆன்மீக செய்திகளை எவ்வளவு தூரத்திற்கு அனுப்ப முடியுமோ எல்லா தூரத்துக்கும் அனுப்பி கொண்டிருக்கின்றார். உலகம் இன்று வெறுப்பு, ஏமாற்றம், அழிவு ஆகியவற்றின் பிடியில் இருக்கின்றது. இச்சூழலை மனிதனே உருவாக்கி இருக்கின்றான். இதிலிருந்து மனிதனால் மீள முடியவில்லை. இவன் செயல்கள் எல்லாம் மறுபடியும் தவறாகவே இருக்கின்றன. இதனால் உலகில் பயம், இருட்டு, சோகம் ஆகியவை சூழ்ந்திருக்கின்றன. மனிதனே மனிதனுக்கு எதிரியாக செயல்படுகின்றான். இந்த பாபாஜியின் வாசகமும் மிகவும் உண்மையானது. நாங்கள் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்குள்ளேயே முரண்பாடு, எங்களுக்குள்ளேயே பகைமை, எங்களுக்குள்ளேயே உண்மை இல்லாத வாழ்க்கை, இவற்றை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இந்த கலியுகத்தில் இருக்கின்றோம். அதை பாபாஜி அவதானித்து கொண்டிருக்கின்றார். மனிதனுக்கு பாபாஜி சவால் விடுகின்றார். அதாவது மனிதனுக்கு பாபாஜி சொல்லுகின்றார், இந்த முறைப்படி நீ வாழ்ந்து பார் என்று, கிரியா யோகம் மூலமாக. அதனை நாம் ஒத்துக்கொள்வோம். எல்லாவற்றிலும் ஒரு ஆத்மாதான் இருக்கின்றது என்பதை ஏற்போம். அதாவது நாங்கள் எல்லா ஆத்மாக்களும் ஒன்று என்பதை ஏற்கச் சொல்லுகின்றார். அதாவது நாங்கள் கடவுளிடம் இருந்து வந்த ஒரு சிறு துகள்கள், பரமாத்மாவிடம் இருந்து வந்த ஆத்மாக்கள், எல்லோரும் அந்த முறைப்படி நாங்கள் கடவுளின் ஒரு பகுதி என்பதை மறந்துவிடக்கூடாது என்று சொல்லுகின்றார். இது நம்மை உயர்த்துமா? கேள்வி கேட்கின்றார். இந்த செய்தி எங்களுடைய ஆன்மீக பாதைக்கோ அல்லது எங்களுடைய வாழ்க்கை பாதைக்கோ எங்களை உயர்த்துமா என்று கேட்கின்றார். நம் குருநாதர் பாபாஜி நம்மை உயர்நிலைக்கு அழைத்துச் செல்ல தயாராக இருக்கின்றார். பாபாஜி எப்பவும் அவரை நம்பி அவருடன் சேர்ந்து பயணிப்பவர்களை உயரிய நிலைக்கு, ஆன்மீகத்தில் கொண்டு செல்வதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். அவர் நம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றார். அது அடுத்த நல்ல செய்தி. சாதகர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கிரிய சாதகர்களாக அவரை நோக்கி 1008 தரம் அவருடைய மந்திரத்தை எழுதி அவருடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால் ஆன்மீகத்தில் அவர் எல்லா அந்த ஆன்மீக தொடர்பு ஏற்படுத்திய எல்லார் உள்ளத்திலும் மனதிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் பாபாஜி இருக்கின்றார். ஆனால் அவரை அறியும் தன்மையை நீங்கள் ஏற்படுத்துவது உங்களுடைய சாதனை முயற்சியாலேயே தவிர, நீங்கள் அந்த மந்திரத்தை எழுதிவிட்டால், நீங்கள் பலகாலமாக கிரியா மந்திரத்தை எழுதி முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, சில காலமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பயிற்சியின் அடிப்படையிலேயே பாபாஜி உங்கள் இருப்பதை நீங்கள் எவ்வளவு தூரம் அறிய முடியுமோ அறியலாமே தவிர, சாதனை பயிற்சிகள் இல்லாமல் அவரை பற்றி அறிவது கடினம். ஆனால் நீங்கள் அந்த மந்திரத்தை 1008 தடவை எழுதிவிட்டீர்கள் என்றால் அவர் உங்களுடன் பயணம் செய்வது, உங்களுடன் வாசகம் செய்வது உண்மைதான். அதில் ஒருவிதமான ஐயப்பாடும் ஒருவருக்கும் தேவையில்லை. இந்த அடிப்படையில் நாம் மறந்து விடுகின்றோம். இதனால்தான் நம் அழிவை தேடுகின்றோம். அதாவது அவர் எங்களுடன் இருக்கிறார் என்பதை அதான் அந்த வசனம் திரும்ப வாசிக்கின்றேன். அவர் நம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார் என்ற அடிப்படையை நாம் மறந்து விடுகின்றோம். இதனால் நம் அழிவை நாமே தேடிக்கொள்கின்றோம். அதாவது பாபாஜி எங்களுடன் சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் அந்த சாதனையை தொடர்ந்து செய்து அந்த சாதனையில் இல்லாவிட்டால் மறந்து போய்விடுகின்றோம். ஆனால் அவர் எங்களை உன்னிப்பாக கவனித்தபடி எங்களுடனே இருப்பதை நாங்கள் மறப்பதால் தான் நாங்கள் எங்களுடைய வினையை நாங்களே தேடிக்கொள்கின்றோம் என்று சொல்லப்படுகிறது. மிக பழங்காலத்தில் எது இருந்தது? கடவுள் மட்டுமே இருந்தார் என்கிறார்கள். அவ்வளவு நாள் அவர் தனியாக இருந்தார். அது அவருடைய பிரச்சனை. சோர்வடைந்து தம் உருவத்திலிருந்து ஆணையும் பெண்ணையும் அவர் படைத்தார். இவ்வாறு சாத்திரங்கள் சொல்கின்றன. நாம் கடவுளிடம் இருந்து வந்திருக்கின்றோம். அப்படியானால் ஆத்மா நமக்குள் வாழ்கின்றது, பின் ஏன் நமக்குள் சண்டை போடுகின்றோம்? கேள்விக்குறி. நாம் கடவுளோடு தான் சண்டை போடுகின்றோம். இந்த அறியாமை அகல வேண்டும். அதாவது நாங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போடுவதும், ஒருவருக்கொருவர் ஒருவரை வெறுப்பதும், ஒருவருக்கொருவர் கஷ்டங்களை கொடுப்பதும், பின்னுக்கு சற்றிருந்து சாட்சி நிலையில் பார்த்து கொண்டிருப்போமாக இருந்தால், நாங்கள் செய்பவரும் ஆன்மாதான், நாங்கள் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருப்பதும் ஆன்மாதான், சுருங்க பார்க்க போனால் நாங்கள் எல்லாமே ஆன்மாதான், ஒரே ஆன்மாதான். ஒரே ஆன்மா என்று சொல்வது என்னென்றால், வெவ்வேறு ஆன்மாக்களாக இருந்தாலும் கடவுளிடம் இருந்து வந்த துகள்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரே ஆன்மா என்ற நிலையை எல்லோரும் உணரும் நிலைக்கு வந்துவிட்டால், இந்த வேறுபாடுகள், இந்த சண்டைகள், இந்த சச்சரவுகள், இந்த கஷ்டங்கள், ஒருவருக்கொருவருக்குரிய மனப்பாங்குகள் எல்லாம் மாறாது என்பதே அவருடைய செய்தி. அதைத் தொடர்ந்து என்ன சொல்லுகின்றார் என்றால், நமக்குள் இருக்கும் ஆத்மாவை உணர்ந்து அமைதியோடு வாழ்வோம், எல்லோரையும் நேசிப்போம், எல்லோருக்கும் தொண்டு செய்வோம், மனத்தாலும் சொல்லாலும் செயலாலும் ஒன்றுபடுவோம் என்கின்றார் பாபாஜி. அதாவது நாங்கள் எல்லோரும் கடவுளிலிருந்து வந்த ஆன்மாக்கள் என்பதை நாங்கள் சிறிது சிறிதாக உணர்வு நிலைக்கு வந்து விட்டோமாக இருந்தால், நாங்களே எங்களுக்குள் இருந்து எல்லோருக்கும் எல்லோரிடமும் அன்பாகவும் தொண்டு செய்பவர்களாகவும் ஒருவருக்கொருவர் உதவுபவராகவும் ஆன்மீகத்தில் வளர்பவராகவும் இருக்கலாம். ஆனால் இவை செய்பவை எல்லாவற்றையும் திரும்பவும் ஒவ்வொரு பக்கமாக பாபாஜியின் தெய்வீய குரலில் சொல்லப்பட்டு கொண்டு வரும் விஷயம் என்னவென்றால், நாங்கள் இவற்றையெல்லாம் செய்யும் போது நாங்கள் அதை மனத்தாலும் சொல்லாலும் செயலாலும் செய்ய வேண்டும் என்பதே இம்பார்ட்டன்ட். அதாவது உடலாலும் செய்ய வேண்டும், மனத்தாலும் செய்ய வேண்டும், சொல்லாலும் செய்ய வேண்டும். இந்த மூன்றும் பொருந்தினால்தான் முழுமையாக அந்த செயலையோ அந்த விஷயங்களையோ நாங்கள் செய்யலாம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த மூன்றும் கிரியா யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தத்துவம் மாத்திரமல்ல, சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து வந்த தத்துவங்களாகும். இதனால்தான் இந்த கிரியா யோகம் என்பது சைவ சித்தாந்தத்திலிருந்து வந்தது என்பதற்கு இது ஒரு பறைசாற்று. இங்கு ஒரு முழு வாழ்க்கையை காண்கின்றார் பாபாஜி. மனிதன் சமூகத்தில் தான் வாழ வேண்டும். அவன் ஒரு சமுதாய மனிதனாக மக்களுக்கு சேவை செய்து அவர்களை நேசிக்க வேண்டும். மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் யாரையும் வெறுக்கக்கூடாது. இதை ஏன் நாங்கள் பின்பற்றக்கூடாது என்று பாபாஜி கேட்கின்றார். திரும்பவும் பார்த்தீர்கள் என்றால் அடுத்த பந்தியில் கூட மனம், செயல், வாக்கு என்பது மீண்டும் வருகின்றது. ஆகவே கிரியா சகோதரர் சகோதரிகளே, இந்த மனம், வாக்கு, செயல் என்பது தாரகை மந்திரம் கிரியா யோகத்தில் மாத்திரமல்ல சைவ சித்தாந்தத்திலும். ஆகவே இந்த மூன்றையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய சாதனையின் வெற்றி மனம், செயல், வாக்கில் அமைந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அது என்ன செயலாகவும் இருக்கலாம், இந்த மூன்றிலையும் நீங்கள் முற்றுப்பெறுவதால் தான் உங்களுடைய ஆன்மீக நிலை ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்து வரும். இந்த மூன்று ஏதாவது ஒன்றோ ரெண்டில் நீங்கள் முற்றுப்பெறாவிட்டால் நீங்கள் இந்த உலகியலில் சிதறிக்கொண்டே இருக்கும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் உங்களுக்கு உண்டு. இது எளிமையான குறிக்கோள். பாபாஜி சொல்கிறார், இந்த மூன்று விதத்திலையும் நீங்கள் வாழ்வது எளிமையான குறிக்கோள், ஆனால் செயல்படுத்துவது கடினம். பாபாஜி உங்களுக்கு உங்கள் சார்பாகவே பேசுகின்றார். இந்த மூன்றுத்தால் நீங்கள் வாழ வேண்டும், ஆனால் செயல்படுத்துவது கடினம் என்பதையும் ஒத்துக்கொள்ளுகின்றார். மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், நாங்கள் எங்களையே உயர்த்தி கொள்ள வேண்டும். அவன் தனக்காகவும் பிறருக்காகவும் வாழ்கின்றான் என்பதை உணர வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தனக்காக வாழாமல் தனக்காகவும் பிறருக்காகவும் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ வழிக்கிறால் இந்த மூன்றும் ஒற்றுமையாக வந்து அமையும் அவனுடைய வாழ்க்கையில். ஏனெனில் அவன் கடவுளில், குருநாதரில் வாழ வேண்டும். கடவுள், குருநாதர் ஆகியோர் நாம் எல்லோருக்குள்ளும் வாழுகின்ற மீண்டும் பாபாஜி சொல்லுகின்ற தான் மாத்திரமல்ல கடவுள் கூட எங்களுக்குள் இருக்கின்ற, அதாவது நாங்கள் பரமாத்மாவிலிருந்து வந்த ஆன்மாக்கள் என்றபடியால் எங்கள் உடலில்தான் கடவுள் வாசகம் செய்கின்றார், பாபாஜியும் வாசகம் செய்கின்றார், வழி நடத்துகின்றார்கள். பேராசை, சுயநலம், பசி ஆகியவை மனிதனிடம் நிறைய இருக்கின்றன. அதனால் அவனை சுற்றி மோசமான உலகம், அவனது சுயநலத்தால் அவனை சுற்றி வேண்டாத உலகம், இவற்றையெல்லாம் அவன் நீக்க வேண்டும். நன்கு வளர்ந்த பிறகே அவன் தன் சாதனைகளை எழுத வேண்டும், செய்ய வேண்டும். தன் கடவுளை தனக்குள்ளே அவன் உணர வேண்டும். இவ்வாறு ஒரு புனித உலகத்தை அவன் உருவாக்க வேண்டும். அதனால் மகிழ்ச்சி ஏற்படும். அகிம்சையின் மூலம் ஒரு ஆத்மா எல்லாவற்றிலும் உறைகின்றது என்பதை உணர வேண்டும். இத்தோடு பரிந்துரை, பாபாஜியின் பரிந்துரை நிற்கவில்லை. பாபாஜி மேலும் கூறுகின்றார், எல்லோரையும் நேசி, எல்லோருக்கும் தொண்டு புரி. மனிதனிடத்தே எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றில் முழு புரட்சி ஏற்பட வேண்டும். மீண்டும் பார்த்தீர்களாக இருந்தால் 10 வசனத்துக்கு பிறகு மீண்டும் மீண்டும் அந்த மூன்று சொல்லியே பாபாஜி திரும்ப திரும்ப கூறுகின்றார். சொல், செயல், எண்ணம். இதை சாதிக்க தேவையான கருவி என்னவென்று கூறுகின்றார். அந்த சீக்ரசி, அந்த அந்த உள்ளடங்கிய தத்துவத்தை சொல்லுகின்றார். இந்த மூன்றை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் பிரபஞ்சத்தை நேசி. பிரபஞ்சம் என்பது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. நீங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கும் அண்டத்தையும் புண்டத்தையும், அதாவது இயற்கையையும், மனித உடலையும், மனிதர்களை, ஆன்மாக்களையும் நீங்கள் நேசிப்பீர்களாக இருந்தால் இந்த மூன்றிலும் வெற்றி பெறலாம் என்ற கருத்தை அவர் உங்களுக்கு சொல்லித் தருகின்றார். அதாவது இந்த பிரபஞ்சத்தை நேசி. இந்த பிரபஞ்சம் என்று சொன்னால் அதில் வாழும் எல்லா உயிரினங்கள், உயிர்கள், இயற்கைகள் எல்லாவற்றையும் மதித்து அவற்றை நாங்கள் பேணி காத்து வாழ்க்கையில் சென்று கொண்டிருப்போமாக இருந்தால் எங்களுக்கு வெற்றி நிச்சயம். அவருக்கு உலகம் முழுவதும் குழந்தைகள், பாபாஜிக்கு உலகம் முழுவதும் குழந்தைகள், பக்தர்கள், ஆவலர்கள் உண்டு. உலகம் தழுவிய அன்பு, நட்பு ஆகியவை வேண்டும் என்பது அவரது செய்தி. தெய்வீக அன்பின் நீரோடை அவர். அவரது உபதேசங்கள், அவர் கூறியவற்றை உள்வாங்கி பின்பற்றுவோம். புரட்சியை முடிவுள்ள முழுமையாக்குவோம். தெய்வீக வாழ்க்கை என்பது பாபாஜியின் குழந்தை. சிவனே அக்குழந்தை, அவரிடம் கொடுத்தார். அன்பான ஒரு நல்லொரு செய்தி தந்திருக்கின்றார். சிவ யோகத்தை மிகவும் சாதுரியமாக அதற்குள் புகுத்தி இருக்கின்றார். பாபாஜி செய்து கொண்டு போகும் இந்த யோக மார்க்கம் சிவனாக குறிக்கப்படுகின்றது. அதாவது சிவனே அவருடைய குழந்தையாக இந்த யோக மார்க்கத்தில் இருக்கின்றார் என்பது அந்த தத்துவம். அதை நாசுக்காக சிவயோகத்திலிருந்து வந்த கிரியா யோகம் என்று சொல்லாமல் அவருடைய செயல்களில் சிவனை கொண்டு சிவனை ஊடுருவி வைத்திருக்கின்றார்கள். சிவனிலிருந்து தான் எல்லாம் நடக்கின்றது, அது பாபாஜி மூலமாக நடக்கின்றது. அதை இன்னொரு எடுத்துக்காட்டு சிவயோகத்திலிருந்து கிரியா யோகம் வந்ததற்கு பாபாஜி அதனை நன்கு வளர்த்தார். அது அடுத்த எடுத்துக்காட்டு. அதாவது சிவயோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்தை பாபாஜி நன்றாக வளர்க்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அமுதம் ஊட்டி வளர்க்கப்பட்டதால் அக்குழந்தைக்கு இருட்டை பற்றி தெரியாது. அதாவது இந்த கிரியா யோகம் என்பது ஒரு செயலாக இருக்கலாம், அல்லது பாபாஜியினுடைய திறமையாக இருக்கலாம், அவருடைய சொரூப சமாதி நிலையாக இருக்கலாம். அது சிவ அமுதம் ஊட்டி வளர்க்கப்பட்ட யோகமாகவோ அல்லது பாபாஜி என்ற குழந்தையாகவோ இருப்பதால் அக்குழந்தைக்கு இருட்டை பற்றி தெரியாது. அதாவது கெட்டவற்றையோ கூடாதவற்றை அவற்றுக்கு தெரியாது இந்த யோகத்திற்கோ அவருக்கோ. அக்குழந்தை இப்போது பருவமடைந்து விட்டது, அதற்கு தெய்வீக குணங்களை ஊட்டினார் பாபாஜி. அதாவது இந்த கிரியா யோகத்திற்கு தெய்வீக குணங்களாகிய சைவ சித்தாந்த யோகம் சிவ யோகத்திலிருந்து எடுத்து இந்த கிரியா யோகத்தை வகுத்து மிக குறுகிய காலத்திலேயே சமயம் அறிவியல் போன்றவற்றை அதற்கு கற்றுக் கொடுத்தார் பாபாஜி. அதாவது இந்த கிரியா யோகத்திற்கு தேவையான கன்செப்ட்ஸ், அதாவது தேவையான கருத்துக்களை எல்லாம் சிவயோகம் சைவ சித்தாந்தத்தில் இருந்து எடுத்து அதற்குள் புகுத்தி அந்த கிரியா யோகம் என்ற குழந்தையை வளர்த்து எங்களுடைய கையில் தந்திருக்கின்றார் எங்களுடைய சாதனைக்காக. பாபாஜியின் சக்தி பலருக்கு ஆன்மீக வாழ்க்கை வாழ ஆர்வம் கொடுத்திருக்கின்றது. தெய்வீக வாழ்க்கை வாழும்போது நாம் சம்சாரத்தையும் நம்மையும் மறக்கின்றோம். கிரியா யோகத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லோருக்கும் முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், இந்த வசனத்தை கவனியுங்கள். தெய்வீக வாழ்க்கை வாழும்போது நாம் சம்சாரத்தையும் நம்மையும் மறக்கின்றோம். தமிழில் சம்சாரம் என்று சொல்லப்படுவது எல்லோரும் உலகியலில் இருப்பவர்களுக்கு சம்சாரம் என்ற சொல்லின் கருத்து உங்களுடைய மனைவி என்று நினைப்பீர்கள். அதைத்தான் சாதாரணமாக உலகியலில் சம்சாரம் என்று சொல்லுவோம். ஆனால் யோகத்தில் சம்சாரம் என்று சொல்லுவது உங்களுடைய உலகியல் வாழ்க்கையை. மறந்து விடாதீர்கள், மனைவியுடன் கொண்டு போய் ஒப்பிடக்கூடாது. யோகத்தில் சம்சார என்று சொல்லப்படும் சொல்லு உங்களுடைய உலகியல் வாழ்க்கை. அதனால்தான் அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கின்றேன். தெய்வீக வாழ்க்கை வாழும்போது நாம் சம்சாரத்தையும் நம்மையும் மறக்கின்றோம். அதாவது எங்களையும் உலகியல் வாழ்க்கையை மறந்துதான் நாங்கள் யோகத்தில் இறங்குகின்றோம். சிந்தனையிலும் இதுவரை இருந்த எல்லா ரிஷிகளையும் விஞ்சிவிட்டார் பாபாஜி. பாபாஜியின் சிந்தனை ரிஷிகளுக்கு மேலாக ஏற்பட்டு இந்த உலக மக்களுக்கு உதவி செய்யும் பாணியில் இருக்கின்றது என்பது இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. அவரது ஒவ்வொரு வார்த்தையிலும் அவரது சிறப்பை காணலாம். பூமியிலிருந்து வானத்திற்கு அவர் ஒரு பாதை வகுத்திருந்தார். இப்பூமியையும் சொர்க்கத்தையும் பிரார்த்தனை அதாவது சாதனை குளுத்தியானம் என்ற தங்கச் சங்கிலியால் இணைத்திருக்கின்றார் பாபாஜி. எவ்வளவு பெரிய அற்புதம்! அதாவது இந்த உலகியலில் இருக்கும் மக்களையும் மேலிருக்கும் பிரபஞ்ச சக்தியாக இருக்கலாம், அல்லாடி பாபாஜியாக இருக்கலாம், அல்லது கடவுளாக இருக்கலாம், இந்த இரண்டையும் அவர் சாதனை மூலமாகவும் குழு தியானத்திற்கு இங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குரூப் மெடிடேஷன், அதாவது சாதனை மூலமாகவும் குழு தியானம் மூலமாகவும் அதை ஒரு தங்கச் சங்கிலி என்று சொல்லி அந்த தங்கச் சங்கிலியால் உலகியலையும் மேலிருக்கும் பிரபஞ்ச சக்தி பாபாஜி கடவுள் ஆகியவற்றையும் இணைத்திருக்கின்றார் பாபாஜி. எல்லா வகை நோய்க்கும் தெய்வீக மருந்து, தெய்வீக வாழ்க்கை உயிர் வாழ அதுவே மருந்து, அது கிரியா யோகம். இருட்டு என்பது மகான்கள் வார்த்தையால் நீங்கிவிடும். அவர்கள் சொற்படி கேட்டால் நாம் இலக்கை அடையலாம். தந்தையை விட அருமையானவர் பாபாஜி, அது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தாய் தந்தையாக கூடி பாபாஜி வாழ்கின்றார், பாபாஜி இருக்கின்றார், பாபாஜி எங்களை இயக்கின்றார். தாய் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து நாங்கள் எல்லோரும் அவருக்கு குழந்தை என்பதை மறந்துவிடக் கூடாது. பாபாஜி ஆன்மீக உணவை கொடுத்து அவர் நமக்கு இறைவன் ராஜ்யத்தை காட்டுகின்றார். அவர் உண்மையான சத்குரு. அவரது சத்சங்கம் மிக சிலருக்கே கிடைக்கும். நம்பிக்கை ஆச்சரியங்களை செய்யும். தெய்வீக நாமத்தின் சக்தி அதுவே. உண்மையான வழிகாட்டி குருவே, இதில் சந்தேகமே இல்லை. பாபாஜியின் ஊடுருவல் கிரியா சாதகர்களில் இருப்பது ஒரு விதமான சந்தேகமும் இல்லாததொன்று. அவர் எல்லோருடனும் ஜீவிக்கின்றார், எல்லோரையும் வழிபடுத்துகின்றார், எல்லோருக்கும் உதவி செய்கின்றார், எல்லோருடைய வாழ்க்கையையும் தன் கையில் எடுத்து நடத்தி கொண்டு போகின்றார். அவர்கள் சாதகர்களாக இருப்பார்களானால். இதுவே உண்மையான வழிகாட்டி குருவே, இது சந்தேகமே இல்லை. பக்தருக்கு எவ்வளவு கருணை காட்டுகின்றார் அவர். ஸ்ரீ பாபாஜி, ஜெய பாபாஜி, ஜெய ஜெய் பாபாஜி. அதாவது நாங்கள் இப்படியான எங்களுடைய சத்குரு பாபாஜியை என்றும் போற்றுவோம், வணங்குவோம். ஜெய் பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் ஜெய் பாபாஜி என்று உரக்க கூவுவோம் என்று இந்த இரண்டு பக்கங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது நற்சிந்தனையில் வருகின்றது. அந்த ஒரு அன்பர் கேட்டதற்காக இந்த இரண்டு பக்கங்களின் விளக்கங்களை என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றேன். அதைத் தொடர்ந்து இன்றைய சத்சங்கத்தில் இன்னொரு கேள்வி. இந்த ஓம் கிரியா பாபாஜி நமோம் என்ற மந்திரத்தை நீங்கள் எழுதும்போது எப்போ எழுதத் தொடங்கினாலும் 16 தடவைகள் தொடர்ந்து எழுத வேண்டும், அதன் பின் தான் நிற்பாட்ட வேண்டும் என்று ஒரு குருவின் கட்டளை ஒன்று இருக்கின்றது. அந்த கட்டளையை சுவாமிராம் அவர்கள் எங்களுக்கு இந்த மந்திரங்களை எழுதும்போது சொல்லி தந்தார்கள். பாபாஜியின் மந்திரத்தை அட்டையில் எழுதும்போது மினிமம் தொடர்ந்து எழுதும்போது 16 தடவையாவது எழுதிவிட்டுத்தான் அதை நிற்பாட்ட வேண்டும், இடையில் நிற்பாட்டக்கூடாது என்று. அதற்குரிய தாய்பெரியத்தை நான் ஒரு முறை அவருடைய மாணாக்கராக இருந்து கேட்டபோது அவர் எனக்கு சொன்ன தகவல் என்னவென்றால், எங்களுடைய உடலில் எனர்ஜி ட்ரக் என்று சொல்வோம், சக்தி உடலுக்குள் வந்து உடலுக்குள் ஊடுருவும் ட்ரக், அதாவது பாதைகள் 16 என்று சொல்லுவார். அந்த 16 வகுத்ததுக்குரிய காரணம், உங்களுக்கு 32 பல்லுகள் உண்டு பல் தாடையில், மேல் பல்லு 16, கீழ் பல்லு 16. அப்போ சக்தி ஓட்டம் உங்களுக்குள் உடலுக்குள் ஓடும்போது, உடலில் முழுவதுமாக காலிலிருந்து தலை வரை ஓடும்போது, அது வாயை கடக்கும் போது இந்த 16 ட்ரக், இந்த 16 எனர்ஜி ட்ரக்குகளால் தான் கடந்து செல்கின்றது, மீண்டும் கடந்து வருகின்றது என்பதை சொல்லுவார். ஆகவே இந்த 16 என்பது உங்களுடைய உடலில் செயல்படும் சக்தி ஓட்டத்திற்கு முக்கியமான ஒரு எண். இதைத்தான் அவர் காரணமாக சொல்லுவார், நீங்கள் ஓம் கிரியா பாபாஜி நமோம் என்றும் மந்திரத்தை எழுதும் போது அதை நீங்கள் 16 தடவை எழுதித்தான் நிற்பாட்ட வேண்டும் என்று. அதை விட எனக்கு வேறு காரணம் தெரியாது. இருப்பினும் 16 என்பது 16 பெற்று பல்வாழ் வாழ்க என்று எங்களுடைய தமிழிலும் உண்டு. அப்படி 16 என்பது ஒரு ஆன்மீக எண்ணாகவே நான் கருதுகின்றேன். அதை அவர் அந்த சக்தி ஓட்டம், அதாவது சக்தி, அதாவது பிராணசக்தி, பிராணசக்தி தான் கிரியா யோகத்துக்கு மூலதனம், அதற்கு அந்த பிராணசக்தி உடலில் ஓடுவது 16 ட்ரக்கில் என்று அவர் அதை சொல்லும்போது அதை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த விளக்கத்தை அந்த அன்பர் கேட்டதற்காக மீண்டும் சொல்லுகின்றேன், ஏன் 16 தடவை எழுத வேண்டும் என்று. அதே இடத்தில் மற்ற தத்துவத்தையும் சொல்லி விடுகின்றேன் இன்னொரு முறை, ஏன் 1008 தரம் ஆரம்ப சாதகர்கள் இந்த மந்திரத்தை எழுத வேண்டும் என்று. அதற்குரிய காரணம், சகசாரம் என்ற பிரபஞ்சத்தில் பாபாஜி வீற்றிருக்கின்றார். எங்களுடைய ஆன்மாவை மூலாதாரத்திலிருந்து சகசாரத்தில் கொண்டு போய் சேர்ப்பதே குண்டலினி பிராணயாமம், கிரியா யோக பயிற்சி. அப்போது நாங்கள் பாபாஜி அடைய வேண்டுமென்றால் சகசாரத்துக்குரிய தாமரை இதழ்கள், பெடல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், 1008. அப்போ நாங்கள் ஆன்ம நிலையிலிருந்து பரமாத்மாவையோ பாபாஜியையோ அடைய வேண்டுமென்றால் நாங்கள் 1008 1000 1000 இதழ் தாமரைகள் இருக்கும் இடமாகிய சகசாரத்தை அடைய வேண்டும். ஆகவே நாங்கள் பாபாஜியின் மந்திரத்தை 1008 தடவை ஆரம்ப சாதகர்கள் எழுதி அந்த தாமரை அந்த சகசார நிலையில் வீற்றிருக்கும் பாபாஜியை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் அந்த மந்திரத்தை 1008 தடவை எழுதினால்தான் அவருக்கும் உங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு ஆன்மீக நிலை ஏற்படும் என்பதுதான் குருவின் வாக்கு. அதையும் நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்காக மற்றவர்களுக்கு எல்லோருக்குமாகவும், ஏன் 16 தடவை ஒவ்வொரு முறை எழுதினாலும் எழுத வேண்டும் என்பதற்கு விளக்கமும், ஏன் 1008 தடவை எழுதினால்தான் பாபாஜியுடன் இணைப்பு ஏற்படும் என்ற விஷயத்தையும் ஆன்மீக பூர்வமாக உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இனி அதை விட்டு இந்த சத்சங்கத்தில் கடைசியாக நான் சொல்ல வேண்டிய விடயம், நாங்கள் நேற்று எங்களுடைய மண்டல சாதனையில் 24 நாட்களை முடித்து விட்டோம், அதாவது அரை மண்டலத்தை முடித்து விட்டோம். அது இந்த முறை எங்களுடைய சங்கத்தில் பல சாதகர்கள் அந்த சாதனையை செய்து வருகின்றார்கள், ஆர்வமாக செய்து வருகின்றார்கள். அது கிடைக்கும் தங்களுக்கு கிடைக்கும் அனுபவங்களையும் பகிர்ந்து வருகின்றார்கள். தனிப்பட்ட முறையில் நாங்கள் இந்த சாதனைகள் முடிந்த பிறகு ஒரு சத்சங்கத்தில் எல்லாருடைய அனுபவங்களையும் நாங்கள் பகிர்வோம். ஆகவே நாங்கள் அந்த அறை நிலையை முடித்திருக்கும் நேரத்தில் எங்களுடைய மண்டல சாதனையில் அந்த மூன்றாவது எட்டு முடிந்து 24 நாட்கள் முடிந்தபடியால் நீங்கள் எல்லோரும் இப்போது கண்களை மூடி தியானத்தில் இருந்து கொண்டு நாங்கள் அந்த அகஸ்திய ஞானத்தின் 13 பாடல்களையும் ஒருமுறை காதுகளால் செவிகளால் உள்வாங்குவோம். வாங்கி அந்த இன்பத்தினை பெறுவோம். கற்பமென வெகு தூரம் போக வேண்டாம், கண்மலையில் குவடுகளில் அலைய வேண்டாம். சர்ப்பமென நாகமதோ தலையில் நின்று சாராத கால் கண்டு முனையிலேறி நிற்பமன்று மனமுறுத்து மனத்தில் நின்று நிசமான கரிநெல்லி சாறை காணு சொற்பமன்று விட்டு விட்டால் அலைந்து போவாய். துரியமன்ற பரபரத்திற் சென்ற கூடே கூடப்பா துரியமன்ற வாழை வீடு கூறறிய நாதர் மகேச்சுரிய என்பார் நாடப்பா அவள் தனியே பூசை பண்ணு நந்தி சொல்லும் சிங்கார தோன்று தோன்றும் ஊடப்பா சியரவரை எல்லாம் தோன்றும் ஊமை என்ற அமிர்த வெள்ளம் ஊரலாகும் தேடப்பா ஈத்தோடு காரியமாகும் சுகத்திலே இது வல்லவா சித்தியாமே ஆமன்ற பூரணன் சுழு முனையிற்பாராய் அழகான விந்து நிலை சந்திரனிற்பார் ஓமன்ற ரிங்காரம் புருவமையம் உத்தமனே வில்லென்ற வீட்டிற்கானும் வாமன்ற அவன் பாதம் பூசை பண்ணு மற்றொன்றும் பூசையல்ல மகனே சொன்னேன் பாமன்ற பாமனல்லோ முதலெழுத்தாம் பாடினேன் வேதாந்தம் பாடினேனே பாடுகின்ற பொருளெல்லாம் பதியேயாகும் பதியில் நிற்கும் அச்சிறந்த நகரமாகும் நாடுகின்ற பரமனதோராகும் நலம் பெரிய பசுதானே உகரமாகும் நீடுகின்ற சுழமுனி சுழுமுனையே தாரையாகும் நின்றதோருடகலையே நாதவிந்தாம் ஓடுகின்ற ஓங்கார வித்தையாகும் ஒளியான அரியழுத்த யூனிப்பாரே துறந்துட்டேன் மேல் மூலம் கீழ் மூலம் பார் துயராமாய் நடுநிலைமை யூனிப்பாரே அறிந்திட்டேன் நடுமூலம் நடுநாடிப்பார் அப்பல்லவோ வரை தாங்கும் தரை காணும் உறைந்திட்ட ஐவருந்தான் நடனங்காணும் ஒளிவழியும் சிலம்பொழியும் ஒன்றாய்காணும் நிறைந்திட்ட பூரணமும் இதுதான் அப்பா நிசமான பேரொழிதால் நினைத்து பாரே ஊனியதோர் ஓங்காரம் மேலும் உண்டே உத்தமனே சீருண்டே ஊனிப்பாரே ஆணியாம் நடுநாடி நடுவே மூட்டும் ஆச்சரிய எழுத்தெல்லாம் அடங்கி நிற்கும் ஏணியாய் இருக்குமடா அஞ்சு வீடே ஏகாந்தம் ஆவியவை எழுத்தை பாரு தோணி போட் காணுமடா அந்த வீடு சொல்லாதே ஒருவனுக்கு துறந்துட்டேனே சும்மா நீ பார்க்கையிலே மனிதையப்பா சுழுமுனையில் லோட்டியங்கள் காலை பாராய் அம்மா நீ தேவி என்று அடங்கி பாராய் அப்பல்லவோ காய சித்தி யோக சித்தி உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும் ஒரு மனமாய் சுழுமுனையில் மனிதையூன்று நம்மாலே ஆனதெல்லாம் சொன்னேன் அப்பா நாதர் நாதர்களில் இவை யாரும் பாடற் காணே காணுகின்ற ஓங்கார வட்டம் சற்று கனலெழுப்பி கண்ணிலேயே கடுப்பு தோன்றும் பூணுகின்ற இடைகளையில் பம்பரம் போலாடும் பொல்லாத தேகமொன்றை உருக்கி பாகும் ஆணவங்கள் எல்லாம் அழிந்து போகும் அத்துவித துரியாட்ட மாடி நிற்கும் ஊனியதோர் எழுத்தெல்லாம் தேவியாகும் ஓங்கார கம்பமன்ற உணர்வு தானே உணர்வென்றால் சந்திரனில் ஏறிப்பாவி ஓடி அங்கே தலை என்ற எழுத்தில் நில்லே ஆணுவென்றால் மனையாகும் சிவனே உச்சி அகாரமென்னும் பதியுமென்ன சூச்சுமமாகும் கணுவென்ன விற்புருவ மகண்ட வீதி கைலாயமானதென்ற பரத்தின் வீடு துணுவன்ற சூரியனின் நெருப்பைக் கன்று தூணன்ற புடரியிலே தூங்கு தூங்கே மூவழுத்தும் ஈரழுத்தும் ஆகி நின்ற மூலம் அதை அறிந்து போன குருவும் ஆகும் உவ்வெழுத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்பா, உணர்வதே கண்டறிந்தோன் அவனே ஆசான். யாவருக்கும் தெரியாதே அறிந்தவும் ஒன்று, அவரவர்கள் சொல்வர்கள் அறியா மூடர். தேவரொடு மாலையினன் தேடிக் காணார், திருநடனம் காண முத்தி சித்தியாமே. ஈரெழுத்தும் ஓரெழுத்தும் ஆகியாங்கே, இயங்கி நிற்கும் அசையப்பா மூலத்துள்ளே. வேரெழுத்தும் வித்தெழுத்தும் இரண்டும் கொண்டு, வித்திலே முளைத்தெழுந்து விளங்கி நிற்கும் சீரழுத்த யூனி நல்ல வாசியேறி. தெருவீதி கடந்த மணி மண்டபத்தில் சாரெழுத்தின் உட்பொருளாம் பரத்தை நோக்கி, சார்ந்தவர்க்கு சித்தி முத்தி தருமுந்தானே. ஏகமணி மேரொழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைத்து இவ்வுலகில் எவரும் இல்லை. ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்டே அறிந்ததென்பார் மௌனத்தை அவனே நீயும். வேகாக்கால் சாகாத்தலை விரைந்து கேளாய், விடுத்தனை உரைப்பவனே ஆசானாகும். தேகமதி வேரொழுத்தை காண்போன் ஞானி, திருநடனம் காண முத்தி சித்தியாமே. குருவாக உமையாக எனக்கு தந்த கூறறிய ஞானம் அது பத்தின் மூன்று. பொருளாக சொல்லிவிட்டேன் அப்பா நீதான், பொருளறிந்தோர் பூரணமும் பொருந்திக்கானே. அருளாக இந்நூலை பழித்த பேர்கள் அருணரகிற் பிசாசென்ன அடைந்து வாழ்வர். அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பேர்கள் ஆகாயம் நின்ற நிலை அறியலாமே. ஓம் அகஸ்தி சாய நம ஓம் நமக. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்றுடன் இந்த சத்சங்கத்தை முடித்து வினா உடைகளுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு உங்களை கூட்டி செல்கின்றேன்.